நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனருளம் உய்யவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாகவோ அல்லது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அதன் வழியில் நேற்று ஒரு கேள்வி வந்தது, இன்னும் விடை காணவில்லை. அது சிவராத்திரியை பற்றிய யோக கிரியா சாதகர்களுக்குரிய விடயங்கள் என்ன, இந்த சிவராத்திரியில் செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பது தான் அந்த கேள்வியாக அமையும். அதை விட இந்த குடும்பத்தினர் பாபாஜியின் புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்குரிய விளக்கத்தை சைவ சித்தாந்தத்திலிருந்து பெறலாம். ஆகவே அந்த வழியில் இவற்றை இன்று நாங்கள் சிந்திப்போம். முதலாவதாக சிவராத்திரி. சிவராத்திரி இங்கு இலங்கை இந்தியா நாடுகளில் புதன்கிழமை நடைபெறுகின்றது, நடைபெறப் போகின்றது. கனடாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்றது, அங்கிருக்கும் பஞ்சாங்க கலண்டரின் படி. கிரியா சாதகர்களுக்கு மகா சிவராத்திரியும் நவராத்திரியும் மிகவும் முக்கியமான தினங்கள் என்று ஜோகி ராமையா அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்களுடைய சத்சங்கத்தில். அது மாத்திரமல்ல, வாய்ஸ் ஆஃப் பாபாஜியிலும் மகா சிவராத்திரி நவராத்திரி பற்றி சிறு குறிப்புகள் பாபாஜியினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேதாந்தத்தில் பல விளக்கங்கள் இருக்கலாம் சிவராத்திரிக்கு, பல வரலாறுகளும் உண்டு, அவற்றிற்கு நான் செல்லவில்லை, அதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் சித்தாந்தத்தில் சிவராத்திரிக்குரிய விடயத்தை, அதாவது எங்களுடைய யோகத்தில் சிவராத்திரிக்குரிய விடயங்களை, எங்களுடைய குருமார்கள் சொன்ன விடயங்களை மாத்திரம் இன்று பார்ப்போம். அதாவது சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு நவராத்திரி என்று வரலாறு உண்டு, வழக்கம் உண்டு, அனுஷ்டானம் உண்டு. ஆகவே சக்தி வழிபாட்டு நேரத்தில் அதை பற்றிய விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்றோம். சக்தி இல்லாது சிவன் இல்லை, சிவன் இல்லாது சக்தி இல்லை, இருவரும் அர்த்தநாதீஸ்வரராகவே எங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே இந்த மகா சிவராத்திரி வரப்போகின்றது, இதில் நாங்கள் கிரியா சாதகர்கள் இதை எவ்வாறு அனுஷ்டிக்கலாம் என்று ஜோகி ராமையா அவர்கள், சுவாமி ராம் அவர்கள் இதை பற்றிய குறிப்பு அவர்களுடைய சத்சங்கத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படி நாங்கள் இந்த சிவராத்திரியை அணுக வேண்டும் என்றால் இந்த சிவராத்திரியில் நாங்கள் சிவனை எங்களுடைய தியானத்தில் காண வேண்டும் என்று யோகி ராமையா அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் தியானத்தில் யோகி ராமையா அவர்கள் சொன்னதுபடி சிவனை தியானிக்க வேண்டும். நான்கு யாமங்கள் உண்டு. அந்த நான்கு யாமங்களிலும் முடிந்தளவு நாங்கள் எங்களுடைய கிரியா முறைப்படி எங்களுடைய சாதனைகள், பஜன்கள், கூட்டு பிரசங்கங்கள் இவற்றையெல்லாம் செய்யலாம் என்று யோகி ராமையா அவர்கள் குறிப்பு தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய சத் சங்கங்களில். ஆகவே எங்களுடைய சங்க வழக்கப்படி நாங்கள் எல்லா சங்கங்களிலும் முடிந்த அளவு சில சங்கங்களில் முழுமையாகவே மகாசிவராத்திரியை நாங்கள் யாகம் மூலம் செய்திருக்கின்றோம். அது எங்களுடைய சென்னை சங்கம். பல வருடங்கள் அது தொடர்ச்சியாக அந்த நாட்களில் அவர்களுடைய மகா யாகம் நடைபெற்றது. ஆகவே நான்கு யாமங்களிலும் பல நாடுகளில் இருந்தும் அங்கு சாதகர்கள் கூடி அந்த யாக நிகழ்வுகளை சில ஆண்டுகள் செய்திருந்தோம். சில ஆண்டுகள் செய்திருந்தோம். அதே போல மற்ற நாடுகளில் ஒரு ஜாமமாவது இந்த நிகழ்வு நாங்கள் நடைபெற்று செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். கனடா சங்கத்தில் ஒரு யாமம் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவோம். ஆகவே ஒரு யாமம் நாங்கள் அதை செய்தாலும் நான்கு யாமங்கள் செய்தாலும் அந்த முறைகள் ஒன்றுதான். நாங்கள் எங்களுடைய யோகா முறைப்படி சிவனுக்கும் நாங்கள் அபிஷேகம் செய்து பூஜை செய்து சிவபுராணம் ஓதி அதன் பின் நாங்கள் யாகம் செய்வோம். அதேபோல் நான்கு யாமங்கள் செய்பவர்கள் கூட்டு பஜன் செய்வார்கள். அதை விட அந்த யாகத்தில் நாங்கள் சிறியளவு இந்த சிவராத்திரியை பற்றி சிந்திப்போம். ஆகவே இதுதான் எங்களுடைய கிரியா சாதகர்கள் இந்த நேரத்தை, இந்த இரவுகளை கழிப்பதற்கு கையாளும் யுக்திகள் என்று யோகி ராமையா அவர்களும் சுவாமி ராம் அவர்களும் தங்களுடைய சத் சங்கங்களில் மாத்திரமல்ல சுவாமி ராம் அவர்கள் எங்களுடன் இதில் பங்கு பற்றியும் இருக்கின்றார் நேரடியாக அந்த காலங்களில். ஆகவே நாங்கள் இந்த சிவன் ராத்திரியில் சிவனை தியானத்தில் தியானிப்பது மிகவும் நல்லது என்பது யோகி ராமையாவனுடைய கருத்து. அதாவது அகத்தில் சிவனை காணுதல், இதுதான் அவருடைய கருத்து. ஆகவே அதன் வழிப்படி இந்த வருடமும் எங்களுடைய கனடா சங்கத்தில் அந்த ஒரிஜாம பூசை நடைபெறும். அதே போல் இங்கு கொழும்பு சங்கத்திலும் ஒரிஜாம பூசை நடைபெறப் போகின்றது. மற்றைய சங்கங்களின் தகவல்கள் இன்று எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதன்படி நாங்கள் ஒழுகுவோம். ஆகவே இந்த ராத்திரியில் இந்த சங்கங்களில் நடப்பவை நேரடியாக எங்களுடைய ஜூம் லைனில் ஒளிபரப்பப்படும், அதாவது காண்பிக்கப்படும். உங்களுடைய சங்கங்களில் இந்த நிகழ்வுகள் இல்லை என்றால் அந்த ஒரிஜாம பூஜையில் நீங்கள் அதை பார்த்து அதில் செயல்படுத்தலாம். உங்களுடைய தியானத்தை, உங்களுடைய நேரத்தை இறைவனை, சிவனை நீங்கள் தியானத்தில் தியானியுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது அந்த நேற்று ஒரு அன்பர் அந்த கேள்வியை தொடுத்தார். இந்த முறைப்படிதான் நாங்கள் அதை எங்களுடைய கிரியா யோகத்தில் அதை நாங்கள் அதன் அதிர்வை, சிவராத்திரியின் அதிர்வை நாங்கள் பெறுகின்றோம். அதாவது நித்திரை இல்லாது நித்திரைக்கு செல்லாது, ஸ்தூல உடல் நித்திரைக்கு செல்லாது, பாதுகாத்து சூட்சும உடலில் சிவனை காண்பது. ஆகவே அதன் வழி நீங்கள் நில்லுங்கள் எல்லா சாதகர்களும். அது உங்களுக்கு நேரடியாக ஏதாவது ஒரு சங்கத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு அது கிடைக்கும் ஜூம் லைன் மூலம் என்பது உறுதி. அந்த தகவல்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் இன்னும் ஓர் 2 நாட்களில். இனி அடுத்ததாக அந்த குடும்பத்தவர்கள் கோடிட்டு சில விடயங்களை அனுப்பி இருக்கின்றார்கள். கருத்து கேட்டு அவற்றை என்னவென்று பார்த்து விடுவோம். முதலாவதாக கோடிட்டு இருக்கின்றார்கள், கடவுளை இப்போதே உணர விரும்புகின்றீர்களா? அவரை பிரிதலை உணர்கின்றீர்களா? நித்திய உண்மைக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய விரும்புகின்றீர்களா? பின் சாத்தானை தவிர்த்து உண்மையை உணருங்கள், உண்மை வாழ்வை நாடுங்கள், மென்மேலும் முன்னேறுங்கள் என்பது கோடிட்டு அனுப்பப்பட்ட வாக்கியம். அதாவது, கடவுளை நாங்கள் உணர வேண்டுமென்றால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது, கிரியா யோகம் என்ன சொல்கின்றது என்று சுருக்கமாக பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை உண்மையாக அமைய வேண்டும். வாழ்க்கை உண்மையாக அமையும் போது எங்களுக்குள் கடவுள் இருக்கும், கடவுளை நாங்கள் காண முடியும் சிறிது சிறிதாக. அதற்கு மேலாக எங்களுடைய கிரியா பயிற்சிகளும் பாபாஜியினால் தரப்படுகின்றது. அதன் வழி நிற்கும் போது நாங்கள் கடவுளை உணரத் தொடங்கலாம் என்பது பாபாஜியின் கூற்றிலிருந்து நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கும். இங்கு அடுத்ததாக கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள், பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள், அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். அதற்குரிய பொருள் கேட்கின்றார்கள், அதுதான் எங்களுடைய நாலா தங்க விதியில் நாலாவது நிலை, அதாவது சரணாகதி அடைதல். அதாவது அவர்கள் பாபாஜி சொல்லும் சொல்லி இங்கு என்னவிடம், பாபாஜியிடம் முழுமையாக சரணடையுங்கள், அவர் அருளால் ஆழ்ந்த சமாதி நிலையை அடையுங்கள். அதுதான் இறுதி நிலை, ஆழ்ந்த சமாதி. ஆகவே அவரிடம் சரணாகதி அடைவது இரண்டு முறை என்று குருமார்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒன்று நிபந்தனையான சமாதி சரணாகதி, மற்றது நிபந்தனை அற்ற சரணாகதி. அதற்குரிய பொருள் என்ன, மீண்டும் பார்ப்போம். கண்டிஷனல் அன்கண்டிஷனல் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்லலாம். நிபந்தனையான சரணாகதியில் நாங்கள் சிலவற்றை நாடி வேண்டி அந்த சரணாகதியை அடைய நினைக்கின்றோம் பாபாஜியிடம். எங்கள் பயிற்சி மூலமாக அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியை அடையும் வழி மூலமாக நாங்கள் சில விரும்பியவற்றை கேட்டு அதனை அடையும் முயற்சி கண்டிஷனல் சரண்டர் என்று சொல்லுவோம், நிபந்தனையான சரணாகதி. நிபந்தனை அற்ற சரணாகதிக்குரிய விளக்கம் குருமார்களால் தரப்பட்டது கிரியா யோகத்தில். அதாவது, நாங்கள் பாபாஜியின் சரணாகதியை வேண்டுகின்றோம், அவரே எங்களுக்கு அந்த சரணாகதியை, எங்களுக்கு ஏற்றதை அவர் தருவார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எங்களிடமிருந்து ஒரு விதமான விண்ணப்பமும் பாபாஜிக்கு இல்லை எங்களுடைய சரணாகதியை பற்றி என்பது அதனுடைய பொருள். ஆகவே இங்கு அது ஒரு வரியில் தரப்பட்டிருக்கின்றது. அதனால் அதனுடைய பொருளை சிறிது விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள், சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று, அது ஒரு வளமான வரம், எல்லா வகை மக்களுக்கும் தெம்பூட்டும் அருமருந்து, தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை, அது நோயற்றவருக்கு அருமருந்து, நாள் முழுதும் உழைக்கும் தொழிலாளிக்கு கிடைக்கும் கூலி, அது மிகவும் ஆனந்தமானது, அது இயற்கையின் உழைப்பு, உடல் மன தொல்லைகளை விட்டு புதிய தெய்வீக வாழ்வில் நுழைவது சமாதி நிலை என்று இங்கு கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள். அதற்குரிய பொருள், சமாதி என்பது செயலற்ற தூக்கம் அன்று, அது ஒரு வளமான வரம். ஆகவே இந்த சமாதி நிலையை உடல் பொறிகளை முன்வைத்து நாங்கள் அடைய முடியாது. உடல் பொறிகள் எல்லாம் அடங்க வேண்டும். ஆகவேதான் இந்த சமாதி நிலையை நாங்கள் சைவ சித்தாந்த முறையில் பார்க்கும்போது எங்களுடைய 35 கருவிகளின் ஒடுக்கம், இறுதி ஒடுக்கம்தான் அந்த சமாதியை நல்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதாவது 35 கருவிகள் என்று பார்க்கும் போது, அதை பல தடவை பார்த்திருக்கின்றோம், மீண்டும் மீண்டும் பார்க்கும் போது அது எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். அதை சித்தத்துக்குள் கொண்டு வருவதற்கு எங்களுடைய 5 அறிகருவி, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரிய அறிகருவிக்கு மற்ற பெயர்களை பார்த்து விடுகின்றேன். கர்மேந்திரியங்கள் ஐந்து, ஞானேந்திரியங்கள் ஐந்து, அதன் செயல்பாடுகள் ஐந்து ஐந்து, அப்ப எல்லாமாக 20. அதை விட தச வாயுக்கள் 10, 30. அந்த கரணங்கள் 4, 34. அதை விட ஆன்மா 1, 35. ஆகவே இந்த 35 கருவிகளின் ஒடுக்கம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்க நிலை. ஆகவே இந்த 5, 4 நிலைகளில் செயல்பட்டு 5வது நிலைதான் சமாதி நிலை. இதில் கருவி ஒடுக்கம்தான் முக்கியமாக சைவ சித்தாந்தத்தில் விரிவாக பேசப்பட்டு அந்த அறிவு நிலை எங்களுக்கு பூக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நனவிலிருந்து கனவுக்கு போகும்போது 10 கருவிகள் இல்லாது போகின்றது. கர்மேந்திரியங்கள் ஐந்தும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் செயலிழக்கின்றன. அந்த நனவிலிருந்து கனவுக்கு போகும்போது 10 கருவிகள் குறைகின்றன. இப்போ இந்த கனவிலிருந்து, அதாவது கனவு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு போகும்போது, பேருறக்க நிலை, சாரி, கனவு நிலையிலிருந்து பேருறக்க நிலைக்கு உறக்க நிலைக்கு போகும்போது 3வது நிலையில் 3 கருவிகள் தான் மிஞ்சமாக இருக்கும். மற்ற கருவிகள் எல்லாம் உலர்ந்துவிடும். ஆகவே அந்த 3 கருவிகளை நாங்கள் பார்க்கும் போது அது பிராண வாயுவாகவும் சித்தமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கும். அதிலிருந்து பேருறக்கத்துக்கு சென்று விட்டால் அந்த சித்தம் அகன்றுவிட்டு பிராண வாயுவும் ஆன்மாவும் மாத்திரம் உண்டு. சமாதி நிலைக்கு செல்லும் போது ஆன்ம நிலை மாத்திரம்தான் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இது உங்களுக்கு அட்டவணை போட்டு தரப்பட்டிருக்கின்றது. பழைய சத்சங்கத்தில் அதை பாருங்கள். ஆகவே அது இங்கு பாபாஜியினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சமாதி நிலை என்பது செயலற்ற தூக்கம் அன்று. ஏன் செயலற்ற தூக்கம் என்றால் அது 2வது நிலை. அது கருவிகளும் கருவிகளுடைய செயல்களும் அடங்கிய நிலையே தவிர அது 5வது நிலையான சமாதி நிலை இல்லை என்பதை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார் என்பது அதன் கருத்து. அதற்கு பின் சொல்லப்படுகின்றது, எல்லா வகை மக்களுக்கும் தெம்பூட்டு மரமருந்து, தெய்வீகத்தோடு எல்லோரும் தொடர்பு கொள்ளும் உன்னத நிலை சமாதி நிலைக்கு வரும்போதுதான் கருவிகள் எல்லாம் அகன்று இந்த 35 கருவிகளில் 33 கருவிகள் நீங்கி 2 கருவிகள் உள்ள நிலைதான் எங்களுக்கு தெய்வீகத்துடன் நாங்கள் தொடர்பு கொள்ளும் நிலை என்று இங்கு குறிப்பு தந்திருக்கின்றார் பாபாஜி. ஆகவே அதன் விளக்கத்தை அவ்வாறு நாங்கள் சைவ சித்தாந்தத்தை வைத்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது ஸ்கோடிட்டு அனுப்பியிருக்கின்றார்கள், மனிதனோ மிருகமோ தூக்கத்தில் உணர்வோடு தொடர்பு கொள்ளுகின்றனர். வெளி உணர்வு நீங்கி ஆத்ம உணர்வு மட்டுமே அப்போது எஞ்சி இருக்கின்றது. இதை நாங்கள் முதல் சொன்ன விடயத்திலேயே இதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் கோடிட்டு அனுப்பியது என்னென்று பார்த்தால், ஆன்மாவுக்கு தூக்கத்தில் சாதாரண உணர்வு செயல்படாமல் இருந்து முழு உணர்வோடு சிறிது நேரம் நெருங்கிய தொடர்பு கொள்ளுகின்றது. அதன் மூலம் தன் ஆற்றலை புதுப்பித்துக் கொள்கின்றது. ஆன்மாவுக்கு மீண்டும் செல்லுதல் என்பது அதன் பொருள். தூக்கத்தில் சமாதி விளையும் இன்பம் இருப்பதில்லை, ஆனால் இரண்டிலும் ஆனந்தம் உண்டு. தூக்கத்தில் இரண்டிலும் ஆனந்தம் உண்டு என்பதை கோடிட்டிருக்கின்றார்கள். இது முதலில் இன்னொரு பகுதியின் பின்னால் வருவதால் இதில் விளக்கமாக சொல்வதென்றால் முதல் பகுதியை நான் வாசிக்க வேண்டும். அதை அவர்கள் கோடிடவில்லை. அதாவது இரண்டு நிலை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. சொன்ன விடயத்தில் தான் தூக்கத்தில் சமாதியில் விளையும் இன்பம் இருப்பதில்லை என்பது இறுதி சொல்லு. அது உண்மை. தூக்கத்தில் சமாதி நிலையில் இருக்கும் இன்பம் இருப்பதில்லை என்பதற்குரிய காரணம் என்னென்றால், தூக்கத்தில் எங்களுக்கு கிடைக்கும் இன்பம் சிற்றின்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது பேரின்ப நிலைக்கு சமனாக இருக்காது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. பேரின்பம் கிடைக்கும் நிலைதான் சமாதி நிலை. மற்ற நிலைகள் எல்லாம் சிற்றின்ப நிலைகளாக இருக்கும். முழுமையான சிற்றின்ப நிலை கருவிகளோடு சேர்ந்தது. கருவிகள் நீங்கிய நிலையில் தூக்கத்தில் இருந்தால் கூட அது நிலையான பேரின்பமாக இருக்க முடியாது, நிலையற்ற இன்பமாகத்தான் இருக்கும். அதை சிற்றின்பம் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் கருவிகள் இல்லாத நிலை தூக்கம். ஆனால் அது நிலையற்ற நிலை என்று அதை வேறுபடுத்துவார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஏனென்றால் நீங்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் அந்த நிலை மறைந்து விடும் என்பது அதன் பொருள். ஆகவே பாபாஜி அதை இங்கு குறிப்பு கொடுக்கின்றார், இந்த கோடிட்ட இடத்தில் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது அதற்கு ஓமானம் ஒன்று கொடுக்கின்றார். இது எப்படி இருக்கும் என்றால், தூக்கத்தில் கிடைக்கும் இன்பம் பேரின்பம் இல்லை என்பதற்கு இங்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார் பாபாஜியின் புத்தகத்தில். அதை கோடிட்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் தூக்கத்தில் புறப்பட்ட இன்பம் சந்திர ஒளியை பகலில் காண முடியாது. அதுபோலவே சமாதி ஆனந்தம் தூக்கத்தில் அனுபவிக்கப்பட்டாலும் அது அறியாமையால் மூடப்பட்டே இருக்கின்றது. அது பந்தத்திலிருந்து அதை உலக பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்காது என்பது அதனுடைய பொருள் என்று அடுத்த பக்கத்தில் கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த விளக்கத்தை நான் முன்பே கூறிவிட்டேன். ஆகவே சந்திர ஒளியை பற்றி, சந்திர ஒளியை வைத்து அதற்கு ஓமானம் சொல்கின்றார்கள் உங்களுடைய தூக்க நிலைக்கு. ஏனென்றால் தூக்கம் என்றால் கனவு நிலையாகவும் இருக்கலாம். அந்த நிலையிலிருந்து நீங்கள் விழித்தவுடன் நீங்கள் பழையபடி பொறியியல் இயங்கும் நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதே போலத்தான் சந்திர ஒளி சூரியன் வந்தவுடன் மறைந்துவிடும் என்பது இங்கு பொருள். அதாவது பகலில் சந்திர ஒளியை காண முடியாது என்று பாபாஜி அதை கொடுக்கின்றார். அதை இன்னும் சிறிது விளக்கமாக கொடுக்கின்றார். அதை வாசித்து விடுகின்றேன். கோடிட்டு இருக்கின்றார்கள், ஆனால் விளக்கம் பார்த்திருக்கின்றோம். தூங்கும் போது உலகியல் எண்ணங்கள் அவனை மூடி இருப்பதே இதற்கு காரணம். அதற்குரிய காரணத்தையும் சொல்கின்றார்கள். தூக்கத்தில் கிடைப்பது ஏன் சமாதி நிலை இல்லை? ஏனென்றால் தூக்கத்தில் இருப்பது சமாதி நிலைக்குரிய நிலை அல்ல, அது இடையில் இருக்கும் ஒரு நிலை என்பது சைவ சித்தாந்தத்தில் இந்த 35 கருவி நீக்கம் மூலம் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே அது நிலையற்றது என்பதை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். இவ்வாறு மனிதன் உலகியல் எண்ணங்கள் சூழ்ந்த இருட்டில் உறங்குகின்றான். விழித்தவுடன் எண்ணங்கள் உலகியலை நோக்கி ஓடுகின்றன. தூக்கத்தில் தான் அனுபவித்த ஆனந்தத்தை அவன் அறிவதில்லை. தூங்குவது என்பது கதவை மூடிக்கொண்டு அறைக்குள் செல்வது போன்றது. இதனால் வெளி உலகம் அவனுக்கு தெரிவதில்லை. எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார் பாபாஜி. இன்னும் அதை ஓமானமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இந்த மூன்று வசனங்களிலும். அதாவது சந்திர ஒளி சூரிய பகலில் எப்படி அது மறைந்து போகும் என்பதை கொடுத்திருந்தார். அதை ஓமானமாக கொடுத்து இவ்வாறுதான் மனிதனின் உலகியல் எண்ணங்கள் சூழ்ந்த இருட்டில் உறங்குகின்றான், விழித்தவுடன் எண்ணங்கள் உலகியலை நோக்கி ஓடுகின்றன. ஆகவே அந்த பொறிகள்தான் இதற்குரிய ஆழமான விளக்கம் சைவ சித்தாந்தத்தில் இருந்து 35 கருவிகளும் விழித்தவுடன் வேலை செய்யத் தொடங்கி விடுகின்றது. ஆகவே அவன் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு செல்வதால் அவனுக்கு அந்த சமாதி நிலை உறக்கத்தில் கிடைக்காது என்பது இங்கு அந்த செய்தி. அதற்கு மூடிக்கொண்டு ஒரு அறைக்குள் மூடிக்கொண்டிருந்து இருப்பது சமாதி நிலை இல்லை என்று, அறையை மூடி உள்ளே இருப்பது என்றும் அருவமானம் கொடுக்கின்றார். ஆகவே இவற்றை கீறி அனுப்பியிருந்தார்கள். இன்னும் சில விடயங்களை இங்கு போட்டிருக்கின்றார்கள், அவற்றை கூட பார்த்து விடுவோம். உடலையும் மனத்தையும் கடக்காமல் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. எனவே தூங்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு முறையும் தெய்வீகத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அருமையான சொல்! அதாவது உடலையும் மனத்தையும் கடக்காமல் என்பது மீண்டும் இந்த 35 கருவிகளின் பொறியடக்கம். நனவிலிருந்து சமாதி நிலை வரைக்கும், ஆழ்ந்த உறக்கம் பேருறக்கம் வரைக்கும் செல்லும் நிலை. ஆகவே அந்த நிலைகளை ஏற்படுத்தும் கருவிகள் தான் இந்த உடலில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே தான் பாபாஜி சொல்கின்றார், உடலையும் மனத்தையும் மனம் அந்த கரணங்களில் உண்டு. இந்த இரண்டையும் கடக்காமல் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதாவது பேரின்ப நிலையை, சமாதி நிலையை எங்களால் அனுபவிக்க முடியாது என்று மீண்டும் பாபாஜி இங்கு அதற்குரிய விளக்கத்தை சிறிது கொடுக்கின்றார். அதைவிட இன்னும் இரண்டு பக்கங்கள் கோடிட்டிருக்கின்றார்கள். சில இடங்கள் அதை பார்த்து விடுவோம். குணம் நீங்கும் போது ஆத்மா வழிபடும், அது முழுமை பெற்றவரின் அனுபவம். இந்த நிலையே சமாதி எனப்படும். குணம் அறியாத நிலை சமாதிக்கும் தூக்கத்திற்கும் பொது. அதனால் முந்தையது இருளில் மூடி கிடக்கின்றது. ஆனால் சமாதியில் அவ்வாறு இல்லை. அதுவே இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. இங்கு குணம் என்பது பேசப்படுகின்றது. அதாவது சைவ சித்தாந்தத்தில் எப்படி இந்த ஆன்மாவுக்கு இந்த உடல்கள் கொடுக்கப்படுகின்றன என்ற விளக்கம் உண்டு. அதாவது இறைவன் துவக்கத்தில் காரண சரீரத்தை கொடுக்கின்றார் உடலுக்கு. அதைத் தொடர்ந்து கஞ்சுவ சரீரத்தை கொடுக்கின்றார். அந்த நிலையில்தான் புருடன் என்ற நிலை கிடைக்கின்றது. இது வித்யா தத்துவத்தில் இருந்து கொடுக்கப்படுகின்றது. சுத்த மாயையிலிருந்து தொடங்குகின்றது காரண உடல். அதன்பின் இந்த கஞ்சுவ உடல் கொடுக்கப்படுகின்றது. இது இரண்டாவது உடல். அதைத் தொடர்ந்து ஆன்ம தத்துவத்துக்குள் வந்தவுடன் கொடுக்கப்படுவது முதல் குண உடல். அந்த உடல் இங்கு பாபாஜி பேசுகின்றார். குணம் நீங்கும் போது ஆத்மா வழிபடும். அப்போது அந்த குண உடல் என்றால் அது ஆன்ம தத்துவத்தில் கொடுக்கப்படும் முதலாவது உடல். ஆன்மாவை பொறுத்தவரையில் மூன்றாவது உடல். கவனமாக கேளுங்கள். ஆன்மா காரண உடலுடன் கொடுக்கப்பட்டு கஞ்சுக உடல் கொடுக்கப்பட்டு குண உடல் கொடுக்கப்படுகின்றது. அதன் பின் தான் சூட்சும உடலும் தூள உடலும் கொடுக்கப்படுகின்றது. இது 36 தத்துவங்களில் படித்திருக்கின்றோம். அட்டவணை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆத்ம தத்துவத்தில் முதலாவது உடல் குண உடல். ஆனால் முழுமையான ஆன்மாவுக்கு அது மூன்றாவது உடல். ஆகவே பாபாஜி இங்கு என்ன கொடுக்கின்றார் என்றால், இந்த குண நீங்கும் போது ஆத்மா வழிபடும். அதாவது இந்த குண உடலையும் ஆன்மா, அதாவது ஸ்தூல உடல், சூட்சும உடல், குண உடலை இழந்தவுடன் அது வித்யா தத்துவத்திற்குள் போகின்றது. அங்கு ஆன்மா புருடனாக காட்சியளிக்கின்றது. ஆகவே அந்த ஆன்மா வெளிப்படுகின்றது என்பது பாபாஜியினுடைய கருத்து. இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இந்த உடல்களை பற்றி விளக்கம் படித்தபோது அது விரிவாக இங்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இறுதியாக இன்னும் சில இடங்களை கோடிட்டிருக்கின்றார்கள். அவற்றையும் பார்த்து விடுவோம். திரும்பவும் சமாதி நிலையை பற்றித்தான் இங்கு கோடிட்டிருக்கின்றார்கள். ஒருவர் சமாதி நிலையை அடைந்தார் என்றால் அதியுயர் நிலை பற்றி ஆதிசங்கரர் கூறுவது கோடிட்டிருக்கின்றார்கள். அதாவது அதியுயர் சமாதி நிலையில் இருப்பவர்கள் கண்ணிருந்தும் அவன் பார்ப்பதில்லை, காதிருந்தும் கேட்பதில்லை, வாயிருந்தும் பேசுவதில்லை, மனமிருந்தும் நினைப்பதில்லை, மூச்சிருந்தும் முகர்வதில்லை என்று அருமையாக இந்த பொறி அடக்கத்தை பற்றி, ஐந்து பொறிகளை பற்றி, பொறி அடக்கத்தை பற்றி பாபாஜி கூறுகின்றார். கண்ணால் பார்த்தது எல்லாம், இந்த பொறி அடக்கங்கள் எல்லாம் உலகியலில் தான் வெளிப்படுமே தவிர பேரின்பத்தில் இவை செயற்படுத்தப்பட மாட்டா என்பது இந்த ஐந்து பொறிகளுக்குரிய விளக்கமாக இங்கு பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் அவர்கள் கோடிட்டு அனுப்பிய செய்தி இவ்வளவுதான். இதை நாங்கள் இப்போது விரிவாக பார்த்தோம். ஆகவே எங்களுடைய சிவராத்திரி நிகழ்வு மீண்டும் கனடாவில் செவ்வாய்க்கிழமை இரவும், இந்தியா இலங்கையில் புதன்கிழமை இரவும் நடைபெறுகின்றது. அடியேன் பணிக்காக வெளியே வந்திருந்தேன் மற்றைய சங்கங்களுக்கு. ஆகவே இந்த மகாசிவராத்திரி தினத்தை இந்த முறை கொழும்பு சங்கத்தில் மகாசிவராத்திரியாக கொண்டாட இருக்கின்றேன். அவர்களுடைய விருப்பப்படி அது அந்த நிகழ்வில் நான் இங்கு பங்கு பெற்றுகின்றேன் கொழும்பு சங்கத்தில். இன்றையான் சத்சங்கம் வவுனியா சங்கத்தில், தங்கேஸ்வரி அம்மாவின் கீழ் இயங்கும் வவுனியா சங்கத்தில் அடியேன் இப்போது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் தான் இங்கு வந்து சேர்ந்தேன். வவுனியா சங்கத்தில் இருந்து இந்த சத்சங்கத்தை நான் இங்கு கொடுக்கின்றேன் உலக மக்களுக்கு. அவர்களும் இங்கு என்னுடன் இருக்கின்றார்கள். கேள்வி பதில்களில் கலந்து கொள்வார்கள். நேற்றையான் சத்சங்கம் கொழும்பு சங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த சிவராத்திரியின் போது கொழும்பு சங்கத்தில் நான் அவர்களுடன் கலந்திருக்கின்றேன். அதன் பின் கனடா வருகின்றேன். இந்தியா ஊடாக அங்கும் சில ஆன்மீக பணிகள் உண்டு. ஆகவே இன்றையான் சத்சங்கத்தில் வந்த கேள்விகளுக்கு விடை கண்டோம். இங்கு சிறப்பாக வவுனியா சங்கத்திலிருந்து இந்த சத்சங்கம் இன்று நிகழ்த்தப்படுகின்றது. அதற்கும் பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றேன். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அதை பார்த்து விடுகின்றேன். அவர்களுடைய கருத்துக்கள் மூலம் இதை நாங்கள் இந்த சத்சங்கத்தை என்ற ஊர் போயிட்டு டயல் பண்ணுங்க. ஊருக்குள்ள போகும் இருக்கார் இருக்கிறாரு. ஒரே டைம் ஃபோன் இருக்காமா? உங்களோட ஃபோனுக்குள்ளார ஃபோன் இருக்காங்கிற லிங்குக்கு குயிக்க எங்கிற லிங்குக்கு போங்க. நீங்கள் நோமலாக வர மாதிரி போட்டு மீட் பண்ணாமல் தாங்க குயிக்க. என்ற ஃபோனுக்கு பேட்டரி போயிட்டு அவர் நிற்கட்டும். கார்த்தி சார் போவீங்களாம்மா? அவர் இருக்கட்டும் பாய்ங்க, நான் கதைக்கிறேன். எனக்கு இன்னொரு ஃபோன் வரும். அவங்க குயிக் பண்ண போகிறாங்க. சாரி அம்மா, கவனிக்கேன். டைம் எடுக்குதா? உடையில போயிடா, போன வீரர் யூஸ் பண்ணிடுவீங்க. கார்த்தி சார் இணைப்பில் இருக்கின்றீர்களா? கார்த்தி சார் இணைப்பில் இருக்கின்றீர்களா? ஆ ரைட், இருந்து கொள்ளுங்க. தங்கி சரியும்மா, போகலாமா? ஓகே போங்க. அதை அனுப்பினீங்கன்னா தெரியும் என்ற லிங்க போ.
என்ன
எல்லா இடமுமே இருக்கு மீட்டிங் ஐடி. இங்க கொண்டு நம்ம பார்ப்போம். 1 2 3 4 5 6 whatever. என்னம்மா நீங்க நார்மலா வாரனீங்க தானே? ஜூம் வாட்ஸ்அப் இல்ல ஜூம் முரளி சார், இங்க போனை கொண்டாங்க. மதியம்மா, ஆர் யூ ஹியர் மீ? மதியம்மா, ஆர் யூ ஹியர் மீ? ஓகே, டெம்பரரி கனெக்ஷன் லாஸ், சாரி. மீண்டும் பெறுகின்றேன். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த சத்சங்கத்தை அவர்களுடைய கருத்துடன் தொடருவோம். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியினுடைய கருணையால் கேட்ட பாபாஜியினுடைய கருணையால் நல்ல அரிய பெரிய விஷயங்களை, நுணுக்கமான சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த கேள்விக்கு பதிலாக விளக்கம் கிடைச்சிச்சு. அதில் பாபாஜியின் தெய்வீக குரல் கொடுத்திருக்கிற பாபாஜியினுடைய நல்ல விளக்கமாக நமக்கு புரியப்பட்டது. பாபாஜிக்கு இந்த விஷயம்ன்றது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு, நீங்க எல்லாரும் பயிற்சிகள் நல்லா செஞ்சாலும் தெரிஞ்சிட்டாதான் பார்க்க உங்களுக்கு உணரக்கூடிய பல இடத்துல அறுத்திட்டு வர வந்து கொண்டுட்டு வந்திருக்காரு. நம்ம இந்த சைட் அந்த அடிப்படை கருத்துக்களை கேட்டு நம்ம வாழ்வு இந்த பயிற்சி நூற்கிற பலனும் நமக்கு இருக்கு. உனதுதான் இதை நான் ஒரு பேராசிரியர்க்கு கேட்கக்குள்ள அதனை சிறப்பாக பயன்படுத்திங்க. அடுத்த நம்மளுடைய சைவ சித்தாந்த சிவை அடிப்படைக்கு இருக்குது. அந்த சிவராத்திரியில நம்ம பண்ணி நல்ல ஆன்மீக கிரகி தப்பானது இந்தியாவில எல்லா
கதி ஐயா, உங்களுடைய குரல் விட்டு விட்டு வருகிறது, அது ஏனென்று தெரியவில்லை. பேசுங்கள், அதை விட நல்ல இடம் கிடைத்தால் கேட்கும் முழுமையாக.
கேக்குதா சார்?
அருமையாக கேட்கின்றது, பேசுங்கள். பேசியதை மீண்டும் முடிந்த அளவு சிவராத்திரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
சிவராத்திரி ரொம்ப நாளா சொல்றாங்க. இப்ப கூட சைவ சித்தாந்த பேராசிரியர் நமக்கு வருஷம் முழுவதும் இருந்து நம்மளை பாதுகாக்கிற நாள் நம்ம கண்ணு முழிச்சு சிவராத்திரி கொண்டாடுறோம்னு ரொம்ப அருமை. முன்னிட்டு அவர் நமக்காக அவர் முழுக்கியிருந்து அவரை நினைக்கிறதுக்கு தான் இந்த சிவராத்திரி. ஒரு சின்ன ஒரு அதுல பல சிறப்பாக கொண்டாடுவோம். எல்லாருக்கும் அந்த அதர்வு அலைகளை ஓம் பாபாஜி நமக்கு ஏற்பட்டு கொடுத்து இந்த சைவ சித்தாந்தம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சார்பா கூட எல்லாரும் அந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க சொல். ஆன்மீக முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் நீங்க வந்து அதிகப்படும் சாதனால கிடைக்கிற அனுபவம் வெளிச்சமா தெரியும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. சத்தம் கேட்கவில்லை, அப்படி அனுப்பிடுறீங்கள். என்ன மாறி அமைத்திட்டம் பேருங்க, இந்த படம் தான் உங்களோட கேக்குதா? ஓகே, நன்றி நன்றி. என்னுடைய ஓகே நன்றி தரங்களுக்கு. எகெயின் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் அருமையாக இருந்தது. சிறிது ஒளி தடங்கல்கள் ஏற்பட்டிருந்தன ஒளி ஒளியில், ஆனால் அது முழுமையாக கேட்கக்கூடியதாக இருந்தது. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமா.